பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 13வது வசனம் முதல் 19வது வசனம் வரை வாசிப்போம்.
நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்கதரிசனம் உரைத்ததுண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாக எலியா இவன்தான். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து உங்களுக்காக குழல் ஊதினாலும் நீங்கள் கூத்தாடவில்லை. உங்களுக்காக புலம்பினோம் நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படியெனில், யோவான் போஜபானம் பண்ணாதவனாய் வந்தான். அதற்கு அவர்கள், அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரனும் பாவிகளுக்கும் சிநேகிதன்று என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக் கொடுக்கப்படும் என்றார். அப்பொழுது தமது பலத்த செய்தி
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக நாம் தெரிந்து கொண்ட அடுத்த பேரபிள், த பேரபிள் ஆஃப் த சில்ட்ரன் இன் த மார்க்கெட் பிளேஸ். ஒருவேளை சந்தை வெளியில் இருந்த பிள்ளைகள் என்கிற ஓமையை நாம் சிந்திக்கப் போகிறோம். இதுவரைக்கும் நம்ம இந்த வசனத்தை படிச்சிருக்கோமா, அது இதுக்கு முன்னே நம்ம சிந்தித்திருக்கிறோமா என்று சொன்னால், ஒருவேளை மிக மிக ரேரான ஒரு வசனம். ஏனென்று சொன்னால், மேக்சிமம் இந்த வசனங்களை நம்ம அதிகமாக தியானிப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே ஒரு ஓமை சொல்லப்பாங்க, இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளியில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து உங்களுக்காக குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம் நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ஓமையை சொல்லி ஒரு முக்கியமான காரியத்தை இங்கே ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லுகிறார். இந்த ஓமையினுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் தேவனை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், தேவனை நாம் எப்படி புரிந்து கொண்டோம். இந்த ஓமையினுடைய சாராம்சத்தை அந்த 19வது வசனத்தினுடைய கடைசி வரியில் ஆண்டவர் முடிக்கிறார். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். ஞானம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும், வேதத்தில் யாரை குறித்து ஞானம் என்று சொல்கிறோம்? இயேசு கிறிஸ்துவானவர் தான் ஞானமாக இருக்கிறார். இயேசுவது ஞானமானது அதன் பிள்ளைகளால், அதன் பிள்ளைகள் யார்? இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகள், அவர்கள் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும். இயேசுவே நீதி உள்ள ராஜா என்று ஒப்புக்கொள்ளப்படுவார் என்பதை தான் இந்த ஓமையில் இயேசு கிறிஸ்துவானவர் புரிய வைக்கிறார். அப்போ இந்த ஒரு ஓமையில் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்றாரு, சந்தை வெளியில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து உங்களுக்காக குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம் நீங்கள் மாரடிக்கவில்லை என்று சொல்லி ஒரு அந்த நாட்களில் பாரம்பரியமாய் பேசப்பட்டு வந்த பழமொழியான ஒரு சொல்லை இயேசுவானவர் இங்கு பயன்படுத்துகிறார். அதுக்கு அர்த்தம் என்ன? இங்கே அந்த வசனத்தில் ரெண்டு காரியத்தை சொல்லி, அந்த சந்ததி குறை சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசுவானவர் முடிக்கிறார். நம்ம இன்னைக்கு இதில் நிறைய காரியங்களை நம்ம சிந்திக்க போகிறோம். முதலாவது, தேவனை புரிந்து கொள்ளணும். அன்றைக்கு இருந்தவர்கள் இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை. இயேசுவனுடைய அற்புதத்தை பார்த்தார்கள், இயேசுவினுடைய எல்லா செயல்களை எல்லாம் பார்த்தாலும் அவர்கள் இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை. அன்னைக்குதான் புரிந்து கொள்ளணும். இன்றைக்கும் புரிந்து கொள்ளாத மக்கள் அநேகர் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த ஓமையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? நான் என் தேவனை புரிந்து கொண்டிருக்கிறேனா என்பதாகும். தேவனை புரிந்து கொள்ளுதல் என்பது தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளுதல், தேவனுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ளுதல், தேவ நோக்கத்தை புரிந்து கொள்ளுதல், தேவனுடைய மனதை புரிந்து கொள்ளுதல். ஒருவேளை பார்த்தீங்கன்னா, இந்த தேவனை புரிந்து கொள்ளுதல் என்பது எனக்கு இயேசுவை தெரியும் அப்படி என்பது உலகத்திற்கு எல்லாரும் சொல்லலாம். ஆனால் அந்த இயேசுவினுடைய இந்த உலகத்தில் அவர் வந்ததின் நோக்கம் எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் இந்த உலகத்தில் வந்து ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த ரட்சிப்பை எத்தனை பேருக்கு தெரியும்? அவரை விசுவாசித்தால் நித்திய வாழ்வு உண்டு என்பதை எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படி நம்ம ஆழமாய் சிந்திக்கும் பொழுது தேவனை நாம் எப்படி புரிந்து கொள்ளிருக்கிறோம்? நமக்கும் தேவனுக்கும் இடையே இந்த புரிந்து கொள்ளுதல் என்னென்ன செய்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் ஏற்படும் பொழுது சரியான ஒரு கீழ்ப்படிதல் உண்டாகும். நான் என் தேவனை என்ன செய்வேன்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பிப்பேன். அது மாத்திரமல்ல, சரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு எனக்குள்ள ஏற்படும். அப்ப எனக்குள்ள இருக்கிற தவறான அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை மாற்றப்படும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை உண்டாகும். அது மாத்திரமல்ல, எனக்கும் தேவனுக்கும் இடையில ஒரே மனநிலை என்ன செய்யும்? பிரதிபலிக்கும். அதனாலதான் பவுல் அடியார் ஆண்டவருடைய மனதை பெற்றவராக பவுல் பல நேரத்தில் சொல்வாரு, நாங்கள் கிறிஸ்துவின் மனதை என்ன செய்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுவார். அது மாத்திரமல்ல, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி மக்களை வந்து ஓப்பன் சேலஞ்சை கொடுப்பார், என்னை நீ பின்பற்றி வா, ஏனென்றால் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், எனக்குள்ள எந்த விதமான மாறுபாடு இல்லை என்பதை சொல்லுகிறார். இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட ரெண்டு காரியம் பார்த்தீங்கன்னா, குழல் ஊதுதல், அப்புறம் அந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூத்தாடு உங்களுக்காக புலம்பினோம். இந்த குழல் ஊதுதல் என்பது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், மகிழ்ச்சியான நிகழ்வுகளில் இந்த நாட்களில் வந்து இந்த ட்ரம் செட்லாம் வச்சுருக்காங்க தெரியுமா, ட்ரம் செட்டு ஆர்கெஸ்ட்ரா என்று சொல்கிறோமே, அந்த நாட்களில் இப்படி ஒரு குழு மக்கள் இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், சில மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வைத்து வாசிக்க மகிழ்ச்சியான நிகழ்வுகளில் அவர்கள் மற்றவர்களை மகிழ்விப்பார்கள். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டம் டான்ஸ் ஆடும், ஒரு கூட்டம் இசைக்கும். அது ஒரு பாரம்பரிய பழக்கம். ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா, திருமணங்களில், வெற்றியின் கொண்டாட்டங்களில், அப்புறம் ஒரு நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகளில், ஒருவர் அரியணை ஏறும்போது, ஒரு ராஜாவாக முடிசூட்டப்படும் பொழுது, அல்லது வருடத்தின் முக்கியமான நாட்களில் எல்லாம் இந்த குழல் ஊதுகிறவர்கள் வந்து அவர்கள் குழல் ஊத மற்றவர்கள் என்ன செய்வார்கள், மகிழ்ச்சியினால் கொண்டாடுவார்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று சொல்கிறார். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புலம்பல் கூட்டம் என்பது துக்க நேரத்தில் வந்து சுற்றி உட்கார்ந்துட்டு என்ன செய்வார்கள், அவர்கள் அந்த துக்க பாடலை பாடி அழுவார்கள். இன்னைக்கு நம்ம நாடுகளில் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் இந்தியாவிலையும் இப்போ அது குறைஞ்சி போச்சு. ஆனால் ஒரு காலத்தில் யாராவது வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா, அந்த இவங்களை கூப்பிட்டா போதும், ஒரு ஆறு பேர் வந்து உட்காந்துப்பாங்க, சொந்தக்காரங்களாம் கூட அழ முடியாது அந்தளவுக்கு, அவங்க அப்படியே மாறை தட்டி சொல்லி சொல்லி அழுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கலை. ஸோ இந்த ரெண்டு விதமான குரூப்புமே இயற்கையாக எதையும் செய்வதில்லை, செயற்கையாக செய்வார்கள். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல வாழ்க்கையை நடத்துகிறவர்கள். அதுதான் இயேசு சொல்றாரு, ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யக்கூடாது, நடிக்கிறவனாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த குழல் ஊதுகிறவர்கள் கூத்தாடுவதும் புலம்புகிறவர்கள் மாரடிப்பதும் எதற்காக, கையில காசு வருவதற்காக அல்லது பணம் வாங்குவதற்காக அவர்கள் என்ன செய்வார்கள், இப்படி செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு அவர்கள் கிறிஸ்தவ வாழ்வையும் தேவனையும் தேவனுக்குரிய காரியங்களையும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை இன்னைக்கு நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அதை தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். ஸோ இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஓமையின் மூலமாக சொல்லுகின்ற ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர்கள் யாரையெல்லாம் புரிந்து கொள்ளவில்லை, யோவானை புரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா நீங்கள் அந்த வசனத்தில் படிச்சீங்கன்னா, யோவான் வந்து என்ன பண்ணால், போஜன பானம் பண்ணாதவனாய் வந்தான். உடனே அவனுக்கு என்ன பிடிச்சிருச்சு, பிசாசு பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவானவர் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார், உடனே அவர் என்ன சொல்லிட்டாங்க, இவர் போஜன பிரியர் என்று சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டு பேரையுமே அவர்கள் என்ன செய்யவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு புரிந்து கொள்வதற்கு சில உத்திகளை எல்லாம் கொடுக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சம்பவம், இந்த ஓமையை இப்போ நம்ம சுருக்கமாக நம்ம பார்த்தாச்சு. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம சிந்திக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷம். இன்னைக்கு நாம் பல காரியங்களை தவறாகவே புரிந்து கொண்டு வாழ்கிறோம். எதை நம்ம புரிந்து கொண்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நிறைய நேரங்களில் நம்முடைய ரட்சிப்பை நம்ம தவறாக புரிந்து கொண்டோம். எப்படிப்பட்ட ரட்சிப்பு, ஏசு சொல்றார் பாருங்க, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஸோ சில நேரம் நம்ம நினைக்கிறோம், நான் கடினமாக என் வாழ்க்கையை மாற்றி கொண்டதினால் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையான ரட்சிப்பு நான் கடினமான வாழ்க்கையினால பெற்றேனா என்று சொன்னால் இல்லை. விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல. அப்போ ஒரு மனிதன் வந்து நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் நிறைய காரியம் செஞ்சேன், கஷ்டப்பட்டு நான் உதவி செய்தேன், கடவுளுக்காக எல்லாத்தையும் திறந்தேன், நிறைய காணிக்க போட்டேன், நிறைய ஊர் ஊரா போய் ஆண்டவரை பத்தி சொன்னேன், அதனால நான் ரட்சிக்கப்பட்டேனா என்று கேட்டால் இல்லவே இல்லை. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டதற்கு என்னுடைய நற்கிரியைகள் எந்த விதத்தில் என்ன செய்யாது, பங்கு பெறுவதில்லை. அப்ப ரெண்டாவது நம்ம எதை நம்ம தவறா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நம்முடைய நற்கிரியைகளை நம்ம என்ன செய்கிறோம், தவறாக புரிஞ்சுக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டதே நற்கிரியை செய்வதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்தார், நம்மை ரட்சித்திருக்கார். அப்போ கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் வந்து கிறிஸ்துவின் வழியில் நடக்கிறேன், வேத வசனத்தை நான் நம்புகிறேன் என்று சொன்னால் அவன் நற்கிரியைகள் செய்ய வேண்டும். அவனுடைய அன்றாட வாழ்க்கையில் அந்த வேதமும் அவன் ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையும் வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்பட்டால் அது நல்ல கிரியை தான். அந்த நற்கிரியைகள் இல்லைன்னு கேட்டால் அது செத்தது என்று வேதம் சொல்கிறது. பார்த்தீங்கன்னா சொந்த சகோதரனிடத்தில் அன்பு காட்டாதவன் தேவனை நேசிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது. அப்போ சொந்த சகோதரனை நேசிப்பதிலும் என்னுடைய நற்கிரியைகள் என்ன செய்கிறது, வெளிப்படுகிறது. நிறைய பேர் சொந்த சகோதரை வெறுத்துருவாங்க, ஆனால் நல்ல கிறிஸ்தவன் சொல்லுவாங்க, ஆனால் அவங்க நினைச்சுப்பாங்க அவங்களை குறித்து நாங்கள் எப்படி இருக்கோம், பர்ஃபெக்ட். ஆனால் வேதம் அதை ஏற்றுக்கொள்கிறதா, இல்லை. நாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நற்கிரியைகள் என்பது ரட்சிப்புக்காக நற்கிரியைகள் அல்ல, நான் ரட்சிக்கப்பட்டதினால் நற்கிரியைகள் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஸோ என்னுடைய விசுவாசம், என்னுடைய ஆண்டவர் மீது நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை அன்றாட வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த நற்கிரியைகள் மற்றவர்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்துகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தவறாக புரிஞ்சு கொண்டது என்னன்னு ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன். இயேசு போதனை செய்த போது சொந்த ஜனங்கள் அவரை என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பேசுகிறாங்க, நாங்கள்லாம் யாருடைய சந்ததி, ஆப்ரஹாமின் சந்ததி, எங்களுக்கு என்ன இருக்குது, பரலோகத்தில் இடம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அந்த கிருபை இல்லை, நீ ஆப்ரஹாமின் சந்ததியாக இருக்கலாம், அதற்காக நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், பரலோகத்துக்கு கூட்டு போக மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டாங்க, நான் கிறிஸ்தவ வீட்டில் பிறந்துட்டு அதனால நான் அங்கே போயிடுவேன், பரலோகத்துக்கு போயிடுவேன், நான் சர்ச்சுக்கு தசம பாகம் கொடுத்துறேன், நான் பரலோகம் போயிடுவேன், நான் ஒழுங்காக ஜெபம் பண்ணிடுறேன் பரலோகம் போயிடுவேன். போக முடியுமா, முடியாது. இப்படி தவறாகவே நாமும் சில காரியங்களை புரிந்து கொண்டிருக்கிறோம். எப்படி அந்த ஜனங்கள் நினைச்சாங்கன்னா, நாங்கள் எங்கள் கடமையை செஞ்சோம், இப்படி பார்த்தோம், யோவானை பார்த்தோம், இயேசுவை பார்த்தோம், அவரிடத்தில் நாங்கள் எதிர்பார்த்தது இல்லை என்று சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் தவறு என்று சொன்னார்கள். யோவானையும் தவறுன்னு சொல்கிறாங்க, அப்போ அவங்க சாத்தானின் பிள்ளைன்னு சொல்கிறாங்க, இயேசுவையும் என்ன சொல்கிறாங்க, அவர் போஜனப்பிரியர் என்று சொல்கிறார்கள். ஒருவேளை இன்னைக்கு நாம் எதை தவறு என்று நம்ம நினைக்கிறோம், பர்த் ரைட் அல்ல, ஒரு கிறிஸ்தவனாய் பிறப்பதினால் அவன் பரலோகத்துக்கு போகவே முடியாது, அப்படிப்பட்ட தவறான எண்ணங்கள் இருந்து நம்ம என்ன செய்யணும், மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே அநேகருக்குள்ள என்ன ஸ்பிரிட் இருக்குன்னா, நிக்கோதேமுக்குள்ள இருந்த ஒரு ஸ்பிரிட் இருக்கு. இந்த நிக்கோதேமுவை பார்த்து ஆண்டவர் சொல்ற, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் சொல்றாரு. அவன் சொல்ற, ஆண்டவரே நான் யாரா இருக்கேன், நான் ஒரு பெரிய ஆசிரியர், நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுகிறேன், மற்றவர்களுக்கெல்லாம் உபதேசம் சொல்லுகிறேன், ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். இன்னொன்னு நாம நிக்கோதேமு போல நினைச்சிட்டே இருக்கோம், எப்படி ஒருத்தன் முதிர் பாயத்துல திரும்ப போய் பிறக்க முடியும், இந்த மறுபிறப்பின் அனுபவத்தை குறித்து இன்னும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமும் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்த நாட்களில் நம்ம இந்த தவறுகளை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், சரி செய்ய வேண்டும். தவறாக நம்ம புரிந்து கொள்ளும், ஒன்று நம்முடைய ரட்சிப்பு, இன்னொன்று நம்முடைய நற்கிரியைகள், மூன்றாவது பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம சொந்தக்காரன். இந்த மூன்றுக்குமே தேவன் ஒரு விதிவிலக்கு வைத்திருக்கிறார். யாருப்படி வச்சிருக்காரு, ஒருவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம விசுவாசிக்க வேண்டும், தேவன் கிரியை செய்கிறார். நற்கிரியைகளில் ஆண்டவர் எனக்கு என்னை ரட்சிப்பு தந்ததினால் நான் அவருக்காக நற்கிரியை செய்ய வேண்டும். எனக்கு என்னுடைய பரலோக வாழ்வு, நித்திய வாழ்விற்கு நான் வந்து கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நான் பரலோகத்துக்கு போக முடியாது, நான் மறுபிறப்பு, மறுபடியும் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்திருக்கிறேன். அந்த நம்பிக்கையில் தான் ஆண்டவரோடு கூட நான் என்ன செய்ய முடியும், நித்திய நித்திய காலமாய் வாழ முடியும். ஒருவேளை இதை நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த பகுதியில் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது இந்த பகுதியில் ரொம்ப முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு இவர்கள் தவறாக யாரை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவினுடைய உலகத்தில் வந்த நோக்கத்தை தவறாக புரிந்து கொண்டார்கள். இயேசு வந்தார். அவர் வந்தது பார்த்தீங்கன்னா மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார். அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரரும் பாவிகளுடைய சிநேகிதன் என்று என்கிறார்கள். அப்போ அவங்க எதை புரிந்து கொள்ளவில்லை? இயேசு வந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை. அவங்க மாத்திரம் புரிஞ்சுக்கல, இன்னும் நிறைய பேர் கிறிஸ்தவர்களான பிறகு கூட இயேசு வந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளாமலே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு தான் இந்த உவமையை இயேசு சொல்கிறார். பார்த்தீங்கன்னா இந்த உவமையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இயேசு இல்லை எதை புரிந்து கொள்ளா, இயேசு கிறிஸ்துவானவர் தனக்காக தன்னுடைய விருப்பப்படி இந்த உலகத்தில் எதையும் செய்யவில்லை, மாறாக தேவ சித்தம் செய்வதே என்னுடைய நோக்கம் என்று சொல்கிறார். பார்த்தீங்கன்னா யோவான் 6:38 யோவான் 6:38 இயேசு சொல்கிறார் பாருங்க, என் சித்தப்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தப்படி செய்வதே செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இயேசு ஏன் இந்த உலகத்தில் வந்தார்? ஒரே வார்த்தையில் சொல்கிறாரு, என்னுடைய சித்தப்படி அல்ல பிதாவின் சித்தப்படி செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன். அப்போ நம்ம முதல்ல நம்ம எதை இயேசுவில் புரிந்து கொள்ளணும், இயேசுவானவர் இந்த உலகத்தில் அவர் நிறைவேற்றின எல்லாமே தேவன் முன்குறித்து செய்ய சொன்னதை தான் இயேசு சொன்னார். அப்போ இந்த ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. அவர் பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்றாரு, பாவிகளோடு நடந்து போகிறார் என்று சொன்ன உடனே என்ன சொல்கிறாங்க, இவர் தவறான மனிதர் என்று உடனடியாக கை காட்டுகிறாங்க. ஆனால் இயேசு தவறான மனிதர் அல்ல, தவறான மனிதனையும் ரட்சிக்கும்படியாக அவர் இறங்கி வந்திருக்கார். அதுதான் பிதாவின் சித்தம். ரெண்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் தன்னை அதிகமாக என்ன செய்யவில்லைன்னா ஹி ஃபோக்கஸ் வாஸ் அவே ஃப்ரம் ஹிம்செல்ஃப், ஒன்லி அவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே தேவனை குறித்த காரியங்களாகவே இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா யோவான் லூக்கா 19:10 சொல்றாரு, அவர் ஹி கேம் டு சர்வ் நாட் டு பி சர்வ், அவர் ஊழியம் கொல்ல வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். வேதம் ரொம்ப கிளியராக சொல்லுது, நம்மளும் இந்த உலகத்தில் வந்து கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் அவர் எதை அவர் என்ன செய்ய வந்தார், தாழ்மையின் கோலம் எடுத்து மற்றவர்களுக்கு சேவை செய்கிறவராகவே இருந்தார். அதனால மக்கள் நினைச்சிட்டாங்க இயேசு வந்து ஒரு சாதாரண மனிதர். இன்னைக்கும் தவறாக நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க, பார்த்தீங்கன்னா எகோ விட்னஸோ மார்மன் இன்னும் தவறான உபதேசம் பண்ணுறவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இயேசுவை இன்னும் ஒரு சாதாரண மனிதனாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவர் இந்த உலகத்தில் சேவை செய்யும்படி வந்தார். அதே நேரத்தில் மற்றவர்களை அதே படியில் நடத்துவதற்காக வந்தார். பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை முழுவதையும் நம்ம பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும். அவர் சேவை செய்கிறவராய் வந்ததின் நோக்கம் பார்த்தீங்கன்னா மகா பெரிய தேவனாக இருந்து இந்த ஜனங்களுக்காக ஜீவனை கொடுக்கவும், சீடர்களின் கால்களை கழுவவும், தாழ்மையை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும், மற்றவர்களுக்காக தன்னையே முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறவராய் இருந்தார். ஸோ இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நம்ம எதையுமே அவர் தனக்காக எதையும் செய்யவில்லை, பிதாவின் சித்தம் செய்ய வருகிறார், பிதாவின் நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். அதை அந்த ஜனங்கள் என்ன செய்யவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு நாம இயேசுவை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம்? அவர் இந்த உலகத்தில் நமக்காக ஏற்படுத்தின மீட்பு, அவர் நமக்கு இந்த உலகத்தில் தந்திருக்கிற உன்னதமான அவருடைய கிருபைகளை நம்ம எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம்? இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இயேசுவை பார்த்து அவர் போஜனம் பண்ணுகிறார், உடனே அவர் போஜன பிரியன், அவர் பாவிகளோடு இருக்கிறார், எனவே இவரும் ஒரு பாவி என்று சொல்லி முடித்து விட்டார்கள். ஆனால் அவர் வந்த நோக்கம் என்ன, அவர் பாவம் செய்த ஜனங்களை மன்னிக்கவும் அவர்களை மீட்டெடுக்கும்படியாய் அவர் வந்தார். ஒருவேளை இயேசுவினுடைய நோக்கம் இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கத்தை இங்கே இந்த ஓமையில் ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை, எனவே ஆண்டவர் புரிந்து கொள்ள செய்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஓமையில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா 18 பார்க்கணும், எப்படி எனில் யோவான் போஜனம் பானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். இப்போ யோவான் ஸ்நானகனுடைய வருகையும் இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. யோவான் ஸ்நானகனுடைய வருகை எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் முதல்ல நம்ம சிந்திப்போம்னு சொன்னால் அவன் வனாந்திரத்திலே வாழ்கிற மனிதனாக இருந்தான். அவன் வனாந்திரத்திலே வாழ்கிறவனாக இருந்தாலும் தேசத்தின் நடுவில் வந்து நின்று கொண்டு அவன் குரல் கொடுக்கும் போது யாருக்கும் அவன் பயப்படாத மனிதன். ஏரோதுக்கும் பயப்படலை, பரிசேயர்களுக்கும் பயப்படலை, சதிசேயர்களுக்கும் அவன் பயப்படவில்லை. அவனுக்கு தெரியும் அவனுடைய நோக்கம் இந்த உலகத்தில் அவன் எதற்காக வந்திருக்கிறான் என்று சொல்லி. அவனுடைய ஒரே நோக்கம் என்ன, இயேசுவை உலகத்திற்கு என்ன செய்ய வேண்டும், அறிமுகப்படுத்த வேண்டும், உலக இரட்சகரை என்று சொல்லி. அவன் போட்டிருந்த ஆடை அவன் எப்படிப்பட்டிருந்தான், வேதம் என்ன சொல்லுது, அவன் ஒட்டக மயிர் இது போட்டு அதே போல அவன் எதை சாப்பிட்டு இருந்தான், வெட்டுக்கிளியும் காட்டு தேன் அவனுடைய ஆகாரமாக இருந்தது. அதை பார்த்த மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இவனுடைய ஆகாரம் இப்படி, இவனுடைய ஆடை இப்படி, ஸோ இவன் வந்து பிசாசு என்று சொன்னார்கள். ஆனால் அவன் கொண்டு வந்த செய்தி என்ன செய்தி? மனந்திரும்புங்கள், உலக இரட்சகரை உலகிற்கு அறிமுகப்படுத்தினான். ஒருவேளை நம்ம வெளியரங்கமாக பல நேரங்களில் திருச்சபைக்கு வரும்போது மக்களை பார்க்குறோம், வெளியரங்கமாக பார்த்துட்டு என்ன நினைக்கிறோம், இவங்களாம் திருச்சபைக்கு ஒத்து வர மாட்டாங்க, இவங்க திருச்சபைக்கு சரிபட மாட்டாங்கன்னு சொல்லி பலரை ஒதுக்கி வைக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, அவர்கள் உள்ளம் தேவனோடு கூட இணைந்திருக்கிறதா, அவர்கள் வேத வசனத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறார்களா, அதை தான் தேவன் பார்க்கிறார். இந்த ஜனங்கள் எதை புரிந்து கொள்ளவில்லை, யோவானின் வெளியரங்கமான வாழ்க்கை சூழலை பார்த்துவிட்டு இவன் பிசாசு அப்படின்னு சொல்லி ஒதுக்கிவிட்டார்கள். ஒருவேளை யோவானினுடைய நோக்கம் அங்கே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவனுடைய மிஷன் என்னன்னா, ப்ரிப்ரேஷன் ஆஃப் வே ஃபார் மசியா, மேசியாவினுடைய வருகைக்காக வழியை ஆயத்தம் பண்ணுகிறான். எப்படிலாம் ஆயத்தம் பண்ணுகிறான் பாருங்க, எல்லா ஜனங்களும் மேசியாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. யார் ஒருத்தர் வந்தாலும் இவர் மேசியாவாக இருப்பார், அவர் மேசியாவாக. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தீர்க்கதரிசிகள் சொன்னது நிறைவேறும்படியாக அவர்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு ராஜா அல்லது ஒரு பெரிய மனிதர் வருகிறார் என்று சொன்னால் முன் அறிவிக்கப்படும். இப்போ ராஜா இந்த ஊருக்கு வரார்னா அதுக்கு முன்னே என்ன பண்ணுவாங்க, சில ஆட்களை அனுப்புவார். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ராஜா வந்து அடுத்த மாதம் 10ஆம் தேதி நம்ம ஊருக்கு வரப்போறார், எல்லாரும் என்ன செய்யுங்க, அவரை பார்ப்பதற்கு ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லி சொல்லுவார். அதே போல உயர்குடி மக்கள் வருகை, முக்கியமான மக்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் சொல்லுகிறார். அதே போலதான் இயேசுவினுடைய உலக வருகைக்கு முன்பதாக தேவன் என்ன செய்கிறார், தம்முடைய தூதனை அனுப்புவேன் என்று சொல்லி மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லி அவர் அனுப்பின தூதனாக யோவான் இங்கே வெளிப்பட்டான். ஒருவேளை இயேசுவினுடைய முதல் வருகைக்கு யோவான் என்ன செய்கிறார், முன்னோடியாக போய் எல்லாருக்கும் சொல்றாரு, மேசியா வருகிறார் என்று சொல்லி. இயேசுவின் இரண்டாவது வருகைக்கு நீங்களும் நானும் தான் என்ன சொல்லணும், உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். அதையும் அந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யோவானின் வருகையை, அவனுடைய நோக்கத்தை, அவனுடைய மேசியாவை அறிமுகப்படுத்துகிற அந்த வேலையை அவர்கள் அறியவில்லை. எனவே தான் பார்த்தீங்கன்னா மத்திய 24:24 பார்த்தீங்கன்னா, இயேசுவினுடைய ரெண்டாம் வருகையை நாம் அறிந்திருக்கிறவர்களாக மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் பாரம்பரியமான பழக்கம். அது மாத்திரமல்ல, இங்கே யோவான் ஸ்நானனுடைய நோக்கம் என்ன, ஒரு பெரும் திரள் கூட்ட மக்களை ஆண்டவரண்டை என்ன செய்கிறான், படி நடத்துகிறான். ஒரு பெரும் கூட்ட மக்கள் வந்து ஆண்டவரோடு கூட நடப்பதற்கு அப்போதான் அவனுடைய பிரசங்கம் என்னவா இருக்கு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறான். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யம் மிக நெருக்கமாக இருக்குது. என்ன சொல்றது, அப்படின்னு சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் மிக அருகில் இருக்கிறது என்று சொல்லி மக்களுக்கு பிரசங்கம் பண்றாரு. அது மாத்திரமல்ல, மக்களை அதிகமாக என்ன செய்கிறாரு, இந்த வசனத்தை சொல்லி மக்களை தேவனண்டை திருப்புகிறார். பார்த்தீங்கன்னா வேதத்தில் இயேசு கிறிஸ்துவ அதை சொல்லும் பொழுது தீர்க்கதரிசிகள் காலம் முதல் யோவான் தீர்க்கதரிசி வரைக்கும் ஒரு காலம், யோவானின் காலத்தில் அதுக்கு அடுத்து அன்னையிலிருந்து ஆண்டுடைய வருகையின் காலம் வரைக்கும் அடுத்த ஒரு டான். இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் காலம் தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கை எல்லாம் லைனாக பார்த்தீங்கன்னா கடைசி தீர்க்கதரிசியாக யோவான் வருகிறார். அதுக்கப்புறம் யோவானுக்கு அடுத்து கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் வரும் வரையில் இது இரண்டாம் காலம், ரெண்டே காலமாக ஆண்டவர் பூமியை பார்க்கின்றார். அந்த காலத்தில் ஒரு திரள் கூட்ட மக்களை யோவான் கடைசி தீர்க்கதரிசியாக இருந்து ஆண்டவரண்டை நடத்தினார். இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும், ஒரு பெரும் திரள் கூட்டத்தை ஆண்டவரண்டை நடத்த வேண்டும். அந்த பணிதான் நமக்கு யோவான் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் யோவானுடைய வாழ்க்கையை ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம் நம்முடைய திருச்சபை இன்னைக்கு மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கிறோமா, மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோமா, மற்றவர்களை கிறிஸ்துவண்டை நடத்துகிறோமா? வேலை இந்த பணிகளை நாம் செய்ய தவறினோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவானவர் கணக்கு கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்ல முடியாது, யோவான் செய்த வேலை தான் நமக்கு முன் உதாரணமாக ஆண்டவர் வைக்கிறார். யோவான் வந்து என்ன பண்ணாரு, நேர ஓப்பனாக அடிக்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. ஒரு சிறு பெரும் கூட்ட மக்கள் வந்து என்ன செய்தார்கள், ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள். ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் நானும் அதை செய்வேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வி நீட் ஜான் த பேப்டிஸ்ட் ஜெனரேஷன். யோவான் ஸ்நானனுடைய சந்ததி தான் இந்த உலகத்திற்கு தேவை. எப்படிப்பட்ட சந்ததி யோவான் ஸ்நானனுடைய சந்ததி பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டவனாக இருந்தான், அது மாத்திரமல்ல, யோவான் ஸ்நானகனுடைய செய்தி பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது என்கிற செய்தி, அதை இன்றைக்கு நமக்கு என்ன செய்தி தெரியுமா? ரோமர் 10:8-10 அருமையான பவுல் சொல்கிறாரு, நமக்கு என்ன செய்தியை நாம் உலகத்தில் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னால், ரோமர் 10:8 பாருங்க, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நீங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஒருவேளை நம்ம மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை ரட்சகர் என்று சொல்லி நீ அறிக்கை செய்யும் பொழுது ரட்சிப்பு உண்டாகும். இன்னைக்கு என்னென்னமோ சுவிசேஷத்தெல்லாம் மக்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிறோம், ஆனால் யோவானினுடைய ஒரே செய்தி என்னன்னு கேட்டால், இயேசுவை தேவன் என்று அறிக்கை செய்தால் போதும், அவன் என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். இந்த செய்தி தான் இன்னைக்கு நமக்கு உலகத்திற்கு நாம் எடுத்து செல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்தி. அந்த கடைசி நேரத்தில் இருக்கிறோம். யோவான் அன்னைக்கு முதல் முறையாக யோவான் இயேசுவை காண்பிக்க வரும் பொழுது அங்கு இருந்த ஜனக்கூட்ட மக்கள் அவரை அறியவில்லை, அவங்க என்ன செய்யல, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்னைக்கு நாம அதே யோவான் ஸ்நானகனுடைய சந்ததியாகத்தான் இந்த உலகத்தில் காணப்பட வேண்டும். மற்றவர்களை ஆண்டவர் அண்டை கொண்டு வருகிறவர்களாக அந்த ரட்சிப்பின் செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதை கேட்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கூட்ட மக்கள் இந்த 16 சொல்லுது, இந்த சந்ததியை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? இந்த சந்ததி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த சந்ததியை குறித்து நம்ம சொன்ன முதல்ல ரெண்டு முக்கியமான காரியம் சொன்னேன். ஒன்று மகிழ்ச்சியின் நேரம், ஒன்று துக்கமான நேரத்தில் இவங்க என்ன செய்வாங்க, நடித்து பணம் சம்பாதிக்கிற ஒரு கூட்டமாக இருந்தார்கள். இந்த கூட்டத்தின் முக்கியமான வேலை என்ன தெரியுமா? குற்றம் கண்டுபிடிக்கும் மக்கள் கூட்டம். இவங்க வேலை என்ன? இவங்க எல்லாத்தையுமே குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா. அவர்கள் அந்த வசனமே சொல்லுது, அவர்கள் குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, யோவானையும் அவர்கள் என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவின் ஊழியத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஊழியத்தில் இருந்ததில் குறை தான் சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு சிலர் இருப்பாங்க நம்ம திருச்சபையில், யார் பிரசங்கம் பண்ணாலும் குறை சொல்லுவாங்க, யார் எதை சொன்னாலும் அதில் அவங்களுக்கு நிறைவே என்ன செய்யாது, தெரியாது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கும் திருச்சபையில் இருக்கிறாங்க, இன்றைக்கும் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அது மிகப்பெரிய தவறு. நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். குறை சொல்லுகிற தன்மை இயற்கையாக மனிதனுக்குள்ள வருகிறது, ஆனால் நிறைவை காணும் தன்மை நமக்குள் என்ன செய்ய வேண்டும், ஏற்பட வேண்டும். இந்த ஜனங்களை பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் இந்த சந்தை வெளியில் உட்காந்துட்டு என்ன செய்வாங்கன்னா, இப்போ நமக்கே நல்லா தெரியும், அந்த பஜார்லலாம் ஒரு சிலர் உட்காந்துக்கிட்டு வீணான வார்த்தைகளை பேசுவாங்க. அவங்களுடைய மாரல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும், ரொம்ப தூஷணமான வார்த்தை பேசுவாங்க. அது மாத்திரமல்ல, யாரையும் இடிவாக பேசுவார்கள். நம்ம இங்கெல்லாம் மார்க்கெட் பஜார் எப்படி இருக்கு தெரியல, இங்கே வந்து நம்ம அப்படி பார்க்க முடியாது. நம்மூர் இந்த காய்கறி மார்க்கெட்டு, இந்த மீன் மார்க்கெட்லலாம் போய் நீங்கள் ஒரு 1.5 மணி நேரம் நின்று காது கொடுத்து கேட்டிங்கன்னா தெரியும், அங்கேருந்து வர்ற சத்தம் எப்படிப்பட்ட சத்தம் வரும்ன்ட்டு. ரொம்ப தூஷணமான சத்தம் கேட்கும், ரொம்ப ஒரு கீழ்த்தரமான வாழ்க்கை முறையை அவர்கள் வாழ்வார்கள். இந்த ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வாழும் வாழ்க்கை தான் சரி என்றும் அதற்கு ஒத்து போகாத எல்லாருமே தவறு என்று நினைக்கிறாங்க. ஏசு அதான் சொல்கிறாரு, அவங்க எப்படி அவங்க வந்து குழல் ஊதி கூத்தாடுவதும், அவர்கள் கூலிக்காக மாரடித்து புலம்புவதும் அவர்கள் நினைக்கிறாங்க, அது ஹையாக நினைக்கிறாங்க. பட் அது நடிப்பு என்பதை மறந்துவிட்டு அவர்கள் வாழும் வாழ்க்கையை ரொம்ப கீழ்த்தரமான வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டு உன்னதமான வாழ்க்கை வாழ்கிறவர்களை குறை சொல்லுகிறவர்களாக வாழ்ந்தார்கள். அது ரொம்ப நம்ம பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையை யோசித்து பார்க்கும்போது நமக்குள்ள 1000 பாவம் வச்சுப்போம், 1000 தப்பு நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்வோம், அசால்ட்டாக ஒருத்தர் என்ன சொல்லுவோம், குறை சொல்லி விடுவோம். அது இயேசு அந்த ஓமையில் கற்றுக் கொடுக்குற காரியம் என்ன, இப்படி நம்ம குறை சொல்லக்கூடாது. அதில் ரொம்ப முக்கியமானதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜனங்கள் அதிகமாக தேவனுடைய ஆலயத்தையோ தேவனுக்கு ஆலயத்தில் நடைபெறுகிற நிகழ்வுகளை எல்லாம் என்ன செய்வதில்லை, அதிகமாக அறிவதில்லை. ஏன்னா அவங்களுடைய வேலை எங்கே உட்கார்ந்துருக்குது, அவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்துருக்கிறாங்க. சந்தை வெளியில் உட்கார்ந்துக்கிட்டு தேவ ரகசியத்தை அவர்கள் என்ன செய்யவில்லை, அறியாதவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த கூட்டத்தை இயேசு சொல்லும் பொழுது இவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கிற மக்கள் கூட்டமாக இருக்கிறார்கள். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நேரத்துக்கு நேரம் இவர்கள் மாறிக்கொண்டே இருப்பாங்க. ஒரு கூட்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக பேசுவாங்க, அடுத்து ஒரு கூட்டம் வரும் டக்குன்னு கோபமாக பேசுவாங்க, அடுத்து ஒரு கூட்டம் வரும் அசிங்கமாக பேசுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக மாற்றி மாற்றி பேசிட்டே இருப்பாங்க. நேற்று ஒன்று சொல்லுவாங்க, இன்றைக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஏமாந்தவங்க வந்தான்னா மார்க்கெட்டில் என்ன செய்வாங்க, டக்குன்னு ஏமாற்றியும் விட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஓவரால் அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுக்கு என்று சொல்லி ஒரு நல்ல ஹை ஸ்டாண்டர்ட் லிவிங் என்ன செய்வதில்லை, வாழ்வதில்லை, மாறாக குறை சொல்லிக்கொண்டு அதிலே வாழ்கிற மக்களாக இருந்தார்கள். அதை தான் இயேசுவானவர் இந்த ஓமையில் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது என்பதை கற்றுக் கொடுக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டம் வந்து நல்ல செய்தியை கேள்விப்பட்டும் பின்பற்றாத ஒரு கூட்டம். இவங்களுக்கு நல்ல செய்தி வந்தது, யோவான் வந்து நல்ல செய்தியை கொடுத்தார், இயேசு வந்து நல்ல செய்தியை கொடுத்தார், ஆனால் இவர்கள் நல்ல செய்தியை கேட்டு அதன்படி என்ன செய்யவில்லை, நடக்கவில்லை. நம்ம இயேசு கிறிஸ்துவானவர் அதுக்கு முன்னதாகவே ஒரு காரியத்தை சொல்லியிருக்கார். இந்த மத்தேயு 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 24வது வசனத்தில், நான் சொல்லிய இந்த வார்த்தையில கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதன். ஆனால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டினவன். அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு காலத்துக்கு மணல் மேல் கட்டின வீடு, ஒரு பெருமலை தான் பார்க்க முடியும், பெரு வெள்ளம் வரும், காற்று அடிக்கும், அந்த வீடு அடியோடு கூட தகர்ந்து கிடக்கிறது. ஸோ இந்த ஜனக்கூட்டம் எப்படிப்பட்டவர்கள் சொன்னீங்கன்னா, இவர்களுக்கு நல்ல செய்தி வந்தும் நல்ல செய்தியை கேள்விப்பட்டும் அதன்படி நடக்க தவறின மக்கள். ஏனென்றால் அவங்களுக்கு யோவானையும் பிடிக்கல, இயேசுவையும் பிடிக்கல, ரட்சிப்பின் செய்தியை கொண்டு வந்த உத்தமர்களை பிடிக்கலன்னா அப்போ இவங்கெல்லாம் அந்த செய்தியை கேட்டும் அதை ஏளனமாய் பேசினவர்களாக இருந்தார்கள். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, அவங்கள ஆண்டவர் அதிகமாக இருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் நினைப்பாங்க, எங்கள் விருப்பப்படி தான் திருச்சபை இருக்கணும்வாங்க, அப்புறம் எங்கள் விருப்பப்படி தான் போதக பிரசங்கம் பண்ணணும்வாங்க, எங்கள் விருப்பப்படி உபதேசம் இல்லைன்னா அந்த சர்ச்சையை மோசன்ட்ருவாங்க. இன்றைக்கி நம்ம விருப்பப்படி என்பது அல்ல, தேவ விருப்பப்படி. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, யோவானுடைய பிரசங்கமும் சரி இயேசுவின் பிரசங்கமும் சரி இந்த ஜனங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்ன, அவர்களுக்குள்ள என்ன இல்லை, உண்மையாக கிறிஸ்துவை அறியக்கூடிய நிலையில். ஆனால் வசனம் அவர்களுக்கு வந்தது, அவர்களுக்கு சூழ்நிலை கொடுக்கப்படுது. இன்னைக்கு நாம திருச்சபையில் நம்ம எப்படி இருக்கின்றோம், இந்த நிறைய நேரங்களில் நாம கூட குறை சொல்றதில் நம்ம தவறி விடுது, நம்ம ரொம்ப அதிகமாய் நம்மளும் ஈடுபடுறோம். ஆனால் இவங்க பாருங்க, இவங்க என்ன சொல்றானா, நாங்கள் குழல் ஊதணும், நீங்கள் கூத்தாடலை, அப்போ எங்கள் விருப்பப்படி நீங்கள் செய்யலை, அதே போல் நாங்கள் மாறிடுத்தோம், நீங்கள் என்ன செய்யலை, புலம்பவில்லை. ஸோ ஓப்பனாகவே இயேசுவையும் யோவானையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், வெறுக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த ஓமையில் நம்ம கண்டுகொள்ளுகிற காட்சி என்னென்னா, உலகத்தோடு கூட ஒத்து போகிற மக்களாக நாம் வாழ வேண்டிய அவசியமே இல்லை, தேவனோடு கூட ஒத்து போகிற கூட்டமாகத்தான் இருக்க வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறார். தேவனோடு ஒத்து போகிற கூட்டம் யாரு, தேவனுக்காக வாழும் கூட்டம், தேவனோடு கூட ஒத்துதான் போகணும். உலகமே எதிர்த்து நின்றாலும் சரி தேவனோடு ஒத்து போக வேண்டும், அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். எனவே இந்த கூட்டம் எப்படிப்பட்டவனுச்சுன்னா, நல்ல செய்தியை கேள்விப்பட்டும் பின்பற்றாத கூட்டம். அவங்களுக்கு ஒருவேளை நல்ல ஸ்லாக்கியம் கிடைத்தது, நல்ல சான்ஸ் கிடைத்தும் அவர்கள் என்ன செய்யவில்லை, அதை பயன்படுத்த தவறிவிட்டார்கள். கடைசியாக பார்த்தீங்கன்னா தான் இயேசுவானவர் இந்த ஓமையை சொல்லி முடிக்கும்போது, நான் ஆரம்பிக்கும் போது சொன்ன நல்லவா, அதே வசனத்தை திரும்பவும் ஆண்டவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். ஒரு நாளில் இயேசுவானவர் தான் உலக இரட்சகர், யோவான் தான் இயேசுவினுடைய முன்னோடி என்பதை இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால என்ன செய்கிறோம், அறிக்கை செய்கிறோம். நம்ம இன்னைக்கு யோவானை யாராவது குறை சொல்ல முடியுமா, இன்னைக்கு நம்ம இயேசுவை குறை சொல்ல முடியுமா, முடியாது. ஏனென்றால் நாம் என்ன செய்தோம், அந்த ஞானத்தை நாம் புரிந்து கொண்டோம். ஆனால் இந்த சந்தை வெளியில் இருக்கிறவர்கள் அதை புரிந்து கொள்ள தவறிவிட்டார்கள். எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் நானும் வாழும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் குறை சொல்லுகிறவர்களாக அல்லது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க தவறுவோம் என்று சொன்னால், ஒருவேளை நாமும் இன்றைக்கு கிறிஸ்துவையும் கிறிஸ்துவானவர் நமக்கு ஏற்படுத்தின உன்னதமான மீட்பையும் நம்ம என்ன செய்வோம், இழந்து விடுவோம். ஆனால் மாறாக நம்ம ஆண்டவரை ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொண்டு நம்ம சரியாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் இன்னைக்கு நீங்களும் நானும் உண்மையாகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக வாழ முடியும். தேவன் அந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எனி க்வெஸ்சன்ஸ்? இந்த ஓமையில் உள்ள க்வெஸ்சன்ஸ் ஏதாவது? அதாவது சுருக்கமாக சொன்னால், ரெண்டு வாழ்க்கை உண்டு. ஒன்று சரீரப்பிரகாரமான வாழ்வு, நம்ம இந்த உலகத்தில் பிறந்துட்டோம், இது உண்மை. சரீரம் வளர்ந்து கொண்டே இருக்கு. இந்த சரீரம் வளருவதற்கு நம்ம என்ன செய்கிறோம்? நல்ல ஒரு மூணு நாள் சாப்பிட்றோம், பலவீனப்பட்டால் மருந்து மாத்திரை எடுக்கிறோம், நல்ல வேலை செய்கிறோம், உடம்பை பக்கா வச்சுக்கிறோம், ஏற்ற காலத்தில் திருமணம், பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம், சந்தை உருவாக்குறோம், அப்புறம் நல்ல பலன் அடைகிறோம், அப்புறம் முதுமை அடைகிறோம், ஒரு நாள் என்ன செய்ய போகிறோம்? மறிக்க போகிறோம். அதோடு கூட இந்த சரீரத்தின் வாழ்வு முடிஞ்சது. அடுத்த பக்கமாக ஆவிக்குரிய வாழ்க்கை. நான் இயேசுவை இரட்சகர் என்று விசுவாசிக்கிறேன், என் ஆவியில் நான் பிறக்கிறேன். ஆவியில் நான் என்னைக்கு பிறக்கிறேன்? இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு இதில் சந்தேகம், நான் ஏற்றுக்கொண்டனா இல்லையா? உண்மையாக இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு வரும். இதுக்கு ஒரு நல்ல இல்லஸ்ட்ரேஷன் சொல்கிறேன் பாருங்களேன். திருச்சபையில் ஒரு கல்யாண ஆராதனை நடக்குது. மாப்பிள்ள பொண்ணு உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது எப்படி வராங்க? தனித்தனியாக வராங்க. ஐயர் சொல்கிறார், நீ இந்த பெண்ணை உன் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வாயா? ஏற்றுக்கொள்ள. இப்போ இந்த கணவனை நீ உன் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள. இதன் அடையாளமாக ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க? வாக்குறுதி கொடுக்குறாங்க. இந்த வாக்குறுதியின் அடையாளத்துக்கு ஒரு தாலி எடுத்து கொடுத்து என்ன சொல்கிறோம்? ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்போது கல்யாணம் முடிஞ்சு வெளியே வராங்க. வெளியே வந்து யாராவது அவங்ககிட்ட போய் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? ஆயிடுச்சுன்னு. எதை அவன் நம்புகிறான்? அவன் செய்த அறிக்கை. ஒரு 10 வருஷம் கழித்து நீங்கள் அதே மனுஷனை போய் பார்க்குறீங்க, என்னப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாம், 10 வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம். 10 வருடத்திற்கு முன்பு திருச்சபையில் நின்று அவர் செய்த அறிக்கையை அவன் என்ன செய்கிறான்? நம்புகிறான். இயேசுதான் உலக இரட்சகர், நான் அவரை ஏற்றுக்கொண்டேன் என்று நம்ம சொன்னதையே நம்மளால் நம்ப முடியல, கரெக்டா? இதில் தான் பிசாசு வந்து என்ன பண்ணுவான்னா நம்மளை குழப்புவான். நீ உண்மையிலே தேவ மகனா மகளா? உனக்கு கொஞ்சம் டவுட்டு, டவுட்டே வரக்கூடாது. எப்படி ஒருத்தன் திருச்சபையில் நின்று நான் இந்த பெண்ணை என் வாழ்க்கை துணை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னால் ஏற்றுக்கொண்டு அது முடிஞ்சது. சாகிற நாள் வரைக்கும் அவனுக்கு அதுதான். ஸோ நான் அறிக்கை செய்கிறேன் அல்லவா, அந்த அறிக்கை செய்யும் போது நான் ஆவியில் பிறக்கிறேன். ஃபஸ்ட் அதான் இனிஷியல் ஃபஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஆவிக்குரிய வளர்ச்சி வேணும். வேத வசனம், ஆராதனைகள், மக்களோடு உள்ள திருச்சபை ஐக்கியம், ஜப நேரம், வேத தியானங்கள் என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுத்துது. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றேன். வளர்ந்த அடுத்து என்ன செய்யணும்? மற்றவர்களை ஆவிக்குரிய வாழ்விற்கு அடைச்சிட்டு வரணும். அதுதான் அடுத்த பிள்ளைகளை பெற்றெடுப்பு. அடுத்த வருஷம் ஆகுது. இந்த ஆவிக்குரிய வாழ்வு இந்த சரீரத்தோடு இணைந்தே தான் போகுது. இது தனியாக வந்து என்ன சொல்றது, ரிமோட்டாக எங்கேயோலாம் வேலை செய்யறதில்லை. இந்த சரீரத்தோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும். இந்த சரீரம் ஒரு நாள் சாகும்போது இந்த ஆத்மா நேரம் பரவ. ஆவிக்குரிய வாழ்வினுடைய அடுத்த பரிணாமம் எங்கே போகுதுன்னா, தேவனோடு கூட நித்திய நித்திய காலமாக. சிம்பிள் ஃபிலாசபி. இதில் வந்து நமக்கு டவுட்டே வரக்கூடாது. நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் தேவனுடைய மகன், தேவன் என்னை மீட்டெடுத்திருக்கிறான், அதில் நம்பிக்கை இருக்கும். ஒரு சாதாரண இந்த நிகழ்வை மாத்திரம் ஞாபகம், ஒரு கல்யாணத்தை ஒருத்தன் சர்ச்சில் நின்று ஒரு டிக்ளேர் பண்ணதை நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். நான் என் தேவனிடத்தில் டிக்ளேர் பண்ணுறது தேவனுக்கு எனக்கும் தெரிஞ்சால் போதும். நான் தெரு தெருவாக போய் நின்றுட்டு, பிரதர் நான் கிறிஸ்டின் ஆகிட்டேன் நான் சொல்லணும் அவசியம் இல்லை. என்னுடைய கணிகள் வெளிப்படும். எப்படி ஒருத்தன் கல்யாணம் பண்ணுவேன் எப்படி சொல்லுவான்? அவனுக்குடைய குடும்பம், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய சந்ததி எல்லாம் பார்க்கும்போதுலாம் சொல்கிறோம், ஆமாம் எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா அப்படி இருந்தால் தனியாளாக இருந்தார். இன்றைக்கி அந்த சந்ததியை பார்த்தா ஒரு 50-60 பேர் நிற்கிறாங்க. ஏன் நிற்கிறாங்க? ஸோ அன்றைக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தையை அவர் கனப்படுத்தினார், ரைட்டா? அதை வந்து அவர் கேள்வி கேட்கல. ஒரு கல்யாணம் ஆகி 5 வருஷம் கழித்து மனைவி கிட்டே போய், உண்மையிலே நான் உனக்கு கல்யாணம் பண்ணனா அப்படின்னு கேட்டால் மனைவி சொல்ல உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டேன் கேட்டான். சரியா? அறிக்கை நாவு நாவினால் அறிக்கை செய்யப்படும் பொழுது தேவன் கனப்படுத்துகிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த அறிக்கை செய்வதற்கு பயம், அறிக்கை செய்தது விசுவாசிக்கிறது திரும்பவும், அதுதான் வேதம். ஸோ ஆவிக்குரிய வாழ்வு நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் ஏசு அதான் சொல்கிறார் தெரியுமா, ஆவியின் பிறப்பு என்பது அது அந்த ரகசியமே வந்து ஃபிசிக்கல் பர்த் வேறு, ஆவியின் பர்த் வந்து இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் ஃபெய்த் டிக்ளரேஷன். அவ்வளோ நம்மளுக்கு என்னைக்கு ஒருத்தன் விசுவாசிக்கிறானோ அறிக்கை செய்கிறானோ அன்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரு. அப்போ நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் பாவமே செய்ய மாட்டானு, பாவம் செய்வான். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்கள், இப்போ கெட்ட குமாரன் பிரிஞ்சு போகிறான், பிரிந்து போன காலத்தில் தகப்பன் மகன் உறவு உடைந்து போனதான், உறவு உடையில தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையில் இருந்த நெருக்கம் தூரமானது. திரும்ப ஒரு நாள் வரும்பொழுது நெருக்கம் திரும்பவும் என்ன செய்தது, இதுதான் மனம் திரும்புதலின் அடையாளம். மனம் திரும்புதல் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம வாரம் வாரம் எதுக்கு சர்ச்சில் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எதுக்கு நீங்கள் வாரம் வாரம் பாவம் அறிக்கையெல்லாம் சொல்லணும், தெரிந்தோ தெரியாமலோ சில பாவங்கள் நம்ம செய்வோம். எனக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்னா தெரியா தெரிஞ்சு தெரியாமல் செய்கிற பாவங்கள் சிலது எப்படி செய்வோம் தெரியுமா, நமக்கு தெரியாது அது பாவம். சரி நான் நீங்கள் ஒரு ஆஃபீஸர், நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன், ஒருவேளை நீங்கள் நினச்சா பத்து நிமிஷத்தில் எனக்கு அந்த வேலையை வந்து முடிச்சு கொடுக்கலாம், என்னை ஒரு நாலு மணி நேரம் உட்கார வச்சுட்டு முடிக்காமல் நீங்கள் என்னை அனுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் நீங்கள் என்ன நினைப்பீங்க, எனக்கு எவ்வளோ வேலை வந்து தெரியுமா, உன் வேலையை வந்து நான் ஒன்றும் செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. ஆனால் நான் என்ன நினைப்பேன், நாலு மணி நேரம் என்னை நீங்கள் வீணடிச்சிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு மனசில் அது வந்து என்ன எப்படி தெரியாது, தவறாகவே தெரியாது. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவம் தெரியுமா அது? நீங்கள் முதல்ல என்கிட்ட என்ன சொல்லிக்கலாம், இன்னைக்கு இந்த வேலை நடக்காது, நீ இப்பயே போயிடு அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன், சரி நம்ம இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன உட்கார வச்சுட்டு கடைசி முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எவ்வளோ ஃபீல் பண்ணுவேன். இப்படி நாம் தெரிந்தோ தெரியாமலோ பலரை சில பேரை கோபப்படுத்துவோம், சில பேர் இரிட்டேட் பண்ணுவோம், சில இதெல்லாம் தெரியாத பாவம். இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை விட்டு தூரமாகும். ஸோ நம்ம ஒவ்வொரு முறையும் மனம் என்ன சொல்கிறது, பாவ உணர்வோடு கூட நம்ம அந்த ஆண்டவரில் அறிக்கை செய்யும்போது தேவன் என்ன செய்கிறான், நம்மை மன்னிக்கிறான். ஸோ அதனால தான் பாவ அறிக்கை ஜெபம் இருக்கணும், பாவத்தை நம்ம அறிக்கை செய்யணும். ஒவ்வொரு நாளும் அறிக்கை இருக்கிறது ரொம்ப ஃபார் பெட்டர், காலையில் எந்திரிச்சதும் ஜெபம் பண்ணணும், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னோட நம்ம ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே இந்த நாளில் ஒருவேளை என் வார்த்தையினால் நான் யாருக்காவது விரோதமாக பேசியிருந்தாலோ, இல்லை என் சிந்தனையில் யாருக்காவது விரோதமாக நான் சிந்தித்திருந்தாலோ என்னை நீ மன்னி, கடவுள் மன்னிக்கிறவர். இதை கேட்க தவறும் பொழுது தான் மனிதன் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, மன்னிக்க முடியாமல் போகணும். ஏன்னா கேட்குறவனு தான் மன்னிப்பேன் என்றால் ஆண்டவர் வந்து மனிதனை வந்து தவறு சாயலில் படைத்ததுனால மனிதனுக்கு அவ்வளோ பலத்தை கொடுத்துருக்கேன். ஒரு வேத ஆராய்ச்சியர் சொல்கிறார், மனிதனுடைய ஆத்மா தேவனே வெளியே போன்னு சொல்லி தள்ளி விடுமா, வாசற்படி நின்று தட்டுகிறேன். ஏசு தட்டுறாரு, ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் தான் உள்ளே போவேன். இவன் கதவை திறந்துட்டு இயேசுவை வெளியே நிற்க வச்சுட்டு எல்லா நண்பர்களையும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்றான், வீட்டுக்குள்ளே கும்மாளம் போடுறான், நண்பர்கள் போகிறாங்க வர்றாங்க எல்லாம் நடக்குது, இயேசு வெளியே நிற்கிறார். வாலண்டியராக இயேசு என்ன செய்யலை, ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு நானும் உள்ளே வரவே மாட்டார். ஏனென்றால் மனிதனுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு, சுயாதீனம், மனிதனுக்கு ஒரு செல்ஃபாக ஒரு ஆண்டவர் ஒரு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காரு. அதனால தான் இந்த உலகத்தை ஒருத்தர் தனி மனிதனாக கடவுளை இல்லைன்னு சொல்லிட்டு 100 வருஷம் வாழலாம், மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம், உலகத்தில் உள்ள அத்தனை புத்தகத்தையும் படிக்கலாம், உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு வரலாம், ஆனால் ஒன்றே ஒன்று அவனால் பெற முடியாது, என்ன தெரியுமா, நித்திய வாழ்வு. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தால் தன் ஜீவனை நட்டப்படுத்தினால் லாபம், உலகம் ஃபுல்லாக ஒருத்தன் பிடிக்கிறவன் வந்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல. ஆசீர்வதிக்கப்பட்டவன் யாருன்னா நித்திய வாழ்விற்கு தன்னை தகுதிப்படுத்தினா தான் ஆசீர்வதி.